அந்த வாய் எப்படி இருக்குது, அப்படி லேச அந்த பல்லனுடைய நுனி தெரியற மாதிரி அந்த சிரிப்பு, குமிழ் சிரிப்பும் ஒரேடியாக சிரிச்சு விடும்படாது, ஒரேடியா கடுகடுன்னு குமிழ் சிரிப்பும். நம்ம எப்படி இருக்கணுங்கிறத கூட நடராஜா சொல்லி வச்சிருக்க. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். இந்த குமிழ் சிரிப்புன்னா குவிந்திருக்கும் வாய் ஆனா சிரிக்கும். அது என்ன சார், வாயோ குவிந்திருக்கும் ஆனா சிரிப்பா இருக்கும். அதான் புன்முறுவல், புன்முறுவல், புன்முறுவல். அது மாதிரி இந்த திருமேனியில அந்த வாய் எப்படி இருக்குதான், ரொம்ப அருமையாக செவ்வாய் மலரும். அதுக்கு மேல அந்த அந்த வாய்க்கு இப்படி மேல கொஞ்சம் மேல பாரு அப்படின்னாரு. என்ன சாமி, நமக்கெல்லாம் ரெண்டு கண்ணு இருக்குது, அங்க மூணு கண்ணு இருக்குனர். அந்த முக்கனுடைய ஒரே ஒரு பெருமான் தான் முக்கண்ணும் பங்கய செங்கரம் நான்கும். திருக்கைகள் நான்கு, அதை பார்த்த அப்படி இருக்கு, தாமரை அப்படி மலர்ந்திருக்கு மாதிரி, தாமரை மாதிரி மலர்ந்திருக்கு. அதே பங்கைய செங்கை நான்கும். அடே இடது கையில சார் ஒரு புத்தகம் இருக்கு, என்ன புத்தகம்? இடது கையில இருக்கு ஆண்டவன கல்கிய மக்குப்பேல வேத புத்தகமும் நான்மறை ஆகிய புத்தகம் இருக்கு. சரி, அப்புறம் கும்பமும் அமுத கும்பமும். இன்னொரு கையில் என்ன இருக்கிறது, அமுத கும்பம். அல்ல அமுதம் அப்படி வச்சு மாதிரி இருக்கிறான், ஏனென்றால் தன்னை வழிபடுகின்ற உயிர்களுக்கெல்லாம் எப்படி இருப்பான், எப்படி இருப்பான் நம்மளை கேட்டு என்ன பண்றது, அனுபவிச்சவங்களை கேட்கணும். சுவாமியே எப்படி இருந்தாங்க திருப்பெருந்துறையில் என்ன, அப்படியாப்பாடாடாடாப்போ தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். தேனா இருந்தார் ஆமாங்க, அமுதமா இருந்தார் ஆமாங்க. அவர் வச்சிருக்காரு உனக்கு தந்தாரான், உனக்கு எனக்கு இல்ல எல்லாருக்கும் வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி விழுங்கினேன். எங்கள் பெருமான் குருந்தமரத்தில இருந்து பார்த்ததுல இருந்து அவன் அமுதத்தை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான், நானா பருகி கொண்டே இருக்கிறேன். இடையில என்னுடைய ஆன்மா விக்குதே தவிர அவன் வழங்குவதில் ஒன்னும் குறையில்லை. ஆகவே அமுத கும்பமும் கையில் அப்படிப்பட்ட அருமையான கும்பம், தன் விழிமணி வடமும் அருமையான உருதிராக்கம். அது மெய்ஞான போத முத்திரையும் தரித்ததோர், கைய பார்த்தோம்னா வலது கைய மெய்ஞான போத முத்திரை, அதான் சின்முத்திரைன்னு பேர். இந்த சின்முத்திரைன்னு கேட்டா அது ரெண்டு மட சொல்லு, இந்த சித் முத்திரை அது ரெண்டும் சேரும்போது சின்முத்திரை என்றாயுது. சித் அப்படின்னா ஞானம், முத்திரை ஞானம் பெறுவதற்கான அடையாளம், அதை காட்டுறது. ஆகவே முத்திரைன்னு அவட அடையாளம். அப்ப என்னது, ஞானத்தை உயிர் அடைய வேண்டும் என்றால் இதுதான் இந்த அடையாளம், இதுக்கு முத்திரைன்னு பேரு வடிவம். ஆனா இது எது சொல்லுகிறது, இந்த ஆன்மா பெருமானுடைய ஞானத்தை பெற்று திருவடியை அடையணும், அது இப்படி இருந்தா இப்படி இருக்கணும் என்று காட்டுறது. சின்முத்திரையும் இது அடிக்கடி சொல்லுவோம், வாரியார் சாமி எல்லாம் சொல்லி 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 தான் வாழ்நாள் முழுவதும் சொல்லுது. அந்த நடுவில் இருக்கிறது ஆணவம், அடுத்து இருக்கிறது கண்மம், அடுத்து இருக்கிறது மாய். அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சிருப்போம். இந்த எல்லா விரலையும் எது பெருசுங்குது, நான் தான் பெரிய வேங்குது, அதனால அது ஆணவம்னு பேர் வச்சோம். அருமையா சித்தாந்தம் படிச்சவங்க எல்லாம் வந்திருப்பீங்க. இந்த பாழா போன அந்த ஆணவம் என்று மட்டும் இல்லைன்னு சொன்னா நாம் இவ்வளவு அல்லற் பாடுபட வேண்டும். அது உமாவதி சிவன் திருவுருட் பயன்தான் சொன்னார் ரொம்ப அருமையா. ஏ சாமி நமக்கு ஏன் திரும்பி திரும்பி இப்படி சுத்தம் சுத்த சுத்தி துன்பம் வருது, இருள் இன்றே துன்பு ஏன், இந்த பாழா போன ஆணவம்ங்கிற ஒண்ணு மலம் இல்லைன்னு சொன்னா நமக்கு ஏன்பா துன்பம் இருக்குது, துன்பம் இல்லை. அந்த சனியை ஒண்ணு இருப்பதனாலதான் இவ்வளவு இருள் என்றே துன்பு ஏன், என்ன அருமையான சித்தாந்தம் இருக்குவா. ஆகவே அந்த ஆணவம் கண்மம்ங்கிறது என்னன்னா, இது எந்த காரியம் செய்தாலும் அந்த தருப்பையில முத்திரை போட்டுக்கிட்டு மோதிரம் போட்டுக்கிட்டு தான் நம்ம செய்வோம். அல்ல ஏதேனும் ஒண்ணுன்னா உடனே கொடுக்கணும்னா உடனே இது கொடுத்து இதை போட்டுங்க, அப்படி போட்டுக்கணும், அப்படி மண்டி போட்டுக்கணும், அப்படி தண்ணீர் விடணும், திலோத்தனமா 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 அப்படி செய்யணும். அந்த இது இருக்கணும். அதனால கண்மம் இது. இன்னொன்னு மாயை, வடிவில் தான் ரொம்ப சின்னது, ஆனா கல்யாணம் ஆனவுடனே மூணு சுத்து வரணும்னு சொன்னவுடனே மாப்பிள்ள பொண்ணை கைப்பிடிக்கிட்டோம் பெண்ணை பிடிக்கிட்டோம்னா இந்த நாலு விரலும் தண்ட விரலும் எடுத்தோம், இதுல பிடிக்கிறது அப்படி, இதுல பிடிச்சோம் வேணவே வேணாம், ஜென்மத்துக்கும் வேணாம், இதுல பிடிக்கவே கூடாது, இதுல பிடிக்கிறதா இதுல பிடிக்கிறதா, மூத்தது மூளை சின்னது காலைங்கிறது இதுதான் பிடிக்குது அல்லவா, இது மட்டும் அல்லவா. ஆகவே பெண்ணினுடைய கையை முதல் முதல் தொடுகின்ற பெரும் பேரு பெறுவதே இந்த விரல் தான். இது மாயை, எல்லாம் மாயை தானாங்கிறான்ல அதான். ஆகவே இந்த மூன்றிலோடு இந்த உயிரானது சேர்ந்திருக்கிறது. எனவே இந்த மும்மலத்தையும் நீக்கி இந்த உயிரானது எங்கே அடையணும்னர், இதுதான் இறைவன். ஏன்னா தன்னின் தன்னந்தனியா இருக்க ஏகன் ஆகி இறைவனி நிற்க அப்படிங்கிறார் மேத்திர சிவஞான போகத்துல, ஏகன் ஆகி நிற்க. அதனால இந்த ஏகனாகி நிற்கின்ற இறைவனிடத்திலே இந்த ஆன்மாவானது இப்படி போய் அடையணும். அடைந்தா எது போயிடும், இந்த மூணும் போயிடும், ஆணவம் கண்ணும் ஆகி மூணும் போயிடும். இப்படி போய்விடுங்கிறதுக்கு முன்னுதாரணம் உண்டா சுவாமி? முன்னுதாரணம் நம்ம எது எடுத்தாலும் முன்னுதாரணம் சொன்னாதான் கேட்பான் பையன், முன்னுதாரணம் உண்டுடா. இந்த மாதிரி சின்முத்திரையைத்தான் ஒரு பெரிய மனுஷன் பார்த்தார், ஒரு அமைச்சர் பெருமகன், மாண்புமிகு அமைச்சர். எப்ப எப்பவோ நூற்றாண்டு தெரியல, அவர் மதுரையிலிருந்து வந்த மாண்புமிகு அமைச்சர் போனார், அந்த குருநாதனை போய் வணங்கினார், வணங்கின உடனே என்னாச்சுன்னார், இந்த மூன்றும் இந்த ஆன்மா விட்டு நீங்குச்சு சார். பார்த்து தின ஒண்ணு இந்த மூன்றும் நீங்கி போச்சு, நீங்கி போச்சு. நீங்களா சொல்றீங்க, நானா சொல்லுவனா, நானா சொல்லுவனா, மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையனுக்கு அருளியவார் ஆர்வெருவார் அச்சோவே. ஆகவே மும்மை மலம் அறுத்தது, அந்த மும்மை மலம் ஆணவம் கண்ணுமாய். இதைத்தான் சின்முத்திரையோடும், அப்ப உடம்பெல்லாம் பளிங்கான மீன், தூய்மையான மீன், திருவடி மட்டும் செக்கச்சிவேறு இருக்கிற திருவடி, அந்த வாய் மலர்கின்ற இடத்துல அப்படி புன்சிரிப்பான அமைப்பு, மேலே மூன்று கண்கள், கையிலே ஒரு அருமையான நான்மறையாக இருக்கிற புத்தகம் இருக்குது, ஒரு கையில அந்த அமுத கும்பம் இருக்கிறது, இன்னொரு கை இப்படி காட்டுகிறது சின்முத்திரையோடு, இப்படிப்பட்ட அருமையான வடிவோடு கூட. தரித்ததோர் தனிமை போதன் முன் தாழ்ந்து எழுந்து ஏத்தா, அப்படிப்பட்ட ஒரு பெருமான் அந்த கல்லால மரத்தோடு கூட அப்படி தோன்றினா. அது என்ன வடிவு? தட்சிணாமூர்த்தின் பேர், தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி தட்சிணம்னா தெற்கு, மூர்த்தினா தெரியும், தெற்கு நோக்கிய வடிவம், தெற்கு நோக்கி கொண்டிருக்கிற வடிவம், அந்த வடிவமானது தோன்றிச்சான். அப்படி தோன்றிய மாத்திரத்திலே இவருக்கு என்ன பெருமகிழ்ச்சி. எனவே இப்பொழுது நமக்கு பெருமானும் நமக்கு காட்சி கொடுக்கின்றான் என்று தெரியுது. அதனால் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். பல பாட்டு இருக்குது, இருந்தாலும் அவற்றையெல்லாம் கொஞ்சம் சற்று நீக்கி போவோம். இப்படிப்பட்ட வடிவோடு வந்தானாம், எப்படி வருகிறான்ங்கிறத கடைசி பாட்டு மட்டும் சொல்றேன். சீதமணி மூரல் திருவாய் சிறிதரும்ப மாதவர்கள் காண வெளி வந்து வெளி நின்றான் நாத முடிவாயளவி நான் மறையின் அந்த போத வடிவாகி நிறை பூரண புராணம் அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த சந்தத்தோடு பாடி வச்சிருக்கேன். சீதமணி மூரல் திருவாய் சிறிதரும்ப, வாயானது முன்ன சொன்ன மாதிரி அந்த புன்முருளோடு இருக்குதான், லேசான சிரிப்பு, ஆனா வாய் குவிந்து இருக்குது. மாதவர்கள் காண வெளி வந்து வெளி நின்றான், பெரிய இப்படிப்பட்ட பெருமானை பார்ப்பதற்குரிய தவம் பெற்றவர்கள் எல்லாம் வந்து கண்டு மகிழுமாறு அப்படி வெளியில் வந்தான், தோன்றினான் தோன்றியவன். நாத முடி வாயளவில் நான் மறையின் அந்த போத வடிவாகி நீரை பூரண புராணன். அந்த வேதமே வடிவாக இருக்கிற பெருமான் அப்படி தோண்டி அந்த கல்லால மரத்தின் கீழே தோண்டினான் என்று சொன்னார். ரொம்ப அருமையான பாட்டு. இதுல சொல்லுகிறான், இந்நீரத்த போது பாட்டு வேற இல்ல. ஆமா, இது நீரை பரால் பரம் விஞ்ஞான நீரா, இதுக்கு முன்னாள் பாட்டு. ஆமா ஆமா, இந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி தோன்றிய உடனே இவர்கள் போய் விண்ணப்பித்தார். இந்த முனிவர் கண்ணுவ முனிவர் எல்லாம் போய் விண்ணப்பித்தார், பெருமானே எனக்கு இது மாதிரி நான்மறைகளுடைய பொருள் தெரியவில்லை. உடனே அந்த பாருங்க ஒரு அருமையான ஒரு குறிப்பு, இப்ப போய் கேட்டது எங்கே, தட்சிணாமூர்த்தி கிட்ட. அங்கிருந்தபடியே அந்த பெருமான் அருள் செய்திருக்கலாம், செய்யாமல் அந்த கல்லால மரத்தின் கீழ் இருந்த அந்த குருமூர்த்தி மெதுவாக அவர்களை அடைத்துக் கொண்டு சொக்கநாதருக்கு வந்துடான். சொக்கநாதர் இருக்கிற இடத்துல வந்தான், வந்து சொக்கநாதர் இருக்கிற இடத்துல அந்த விரிவுரை செய்தாராம். என்ன பொருள் அதுக்கு, என்ன பொருள் அதுக்கு? நீங்க தட்சிணாமூர்த்தி கிட்ட இருந்து அங்கேயே நீங்க வேதத்துக்கு பொருள் தெரிஞ்சுட்டா நம்ம மூளை என்ன வேணும் சொன்னு கேட்டா, அப்ப சொக்கநாதருக்கு ஒண்ணும் தெரியாதாட்டிருக்குது, இது வேணும்னா அங்கதான் போகணுமாட்டிருக்கு. என்ன நினைப்போம், நமக்கு விளங்குறதுக்காக குருமூர்த்தி என்றும் இங்க வந்து சிவலிங்க திருமேனி என்றும் வைத்திருக்கே தவிர, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒரே ஒருவன் தான். அதந்த ஒருவன் என்பதை நாம் உணர்த்துவதற்காகத்தான் அங்கிருக்கிற கல்லால மரத்தில் இருக்கிற பெருமான் இங்க வந்து உணர்த்துவாராயினார். இல்லைன்னா நீங்க ரெண்டுன்னு அர்த்தம் அல்ல. அல்லது சிவலிங்க திருமேனிக்கு ஒன்றும் தெரியாதாட்டிருக்கு, சிவனேன்னு இருக்க மாட்டிருக்கு என்று சொல்லிவிட்டான். இல்ல, இந்த சிவலிங்க திருமேனி என்பதே நாம் உளங்கொண்டு நாம வைத்துக் கொண்ட ஒரு திருமேனி அல்லவா, ஒரு குறியாக அடையாளமாக வைத்துக் கொண்ட திருமேனி. அதனால் அந்த குருமூர்த்தி இந்த சொக்கநாதனுடைய அந்த எல்லைக்கு வந்து அங்கிருந்த வண்ணம் செய்கிறாராம். இதுதான் சிவஞான சித்தியார் என்ன சொல்லிட்டு, சிவஞான சித்தியார் போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார். தம்பி இப்படியே வளமா வரும்போது மீண்டும் பெருமான் கிட்ட ஒரு திருமேனி இருக்கு தெரியுமா, செப்பு திருமேனி இருக்கு தெரியுமா, அது எது, சோமாஸ்கந்தர். சோமாஸ்கந்தர் என்ன இருக்கு, சோம உம ஸ்கந்தன் அல்லவா, சோமன் பெருமான், உமை அம்மா, கந்தன் முருகப்பெருமான், மூணு சேர்ந்துதான் சோமாஸ்கந்த வடிவம். அது பத்தியா குழந்தை குட்டியோட இருக்குது என்ன, எதுக்கு என்ன, நீ குழந்தை குட்டியோட இருக்குங்கிறதுக்காக தான் அது குழந்தை குட்டியோட இருக்கு. போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார், அவன் போகியாயிருப்பதனால் நாமெல்லாம் போகியாக இருக்கிறோம். அவரே நீங்க இப்படி பிரகாரம் வரும்போது தெக்க பக்கம் வரும்போது பார்த்தா என்ன மாதிரி, தெற்கு நோக்கி பார்க்கும்போது என்ன இருக்குது, அடாராடா அப்படியே தட்சிணாமூர்த்தியா இருக்கு. அது ஏன் சுவாமியினர், யோகியாயிருந்து உயிர்க்கு யோகத்தை புரிதல் ஓரார், அவன் தான் யோகம் கொண்டாதான் நீங்க எல்லாம் யோகம் கொள்வீங்க. ஆன்மாக்கள் யோக நெறியில் நின்று தம்மை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் தன் யோக நெறியை காட்டுகின்றான். எனவே அவன் கொள்ளுகின்ற வடிவோ குறிக்கின்ற செயல்களோ உயிர்களுக்காக அன்றி தன் பொருட்டல்ல. ஆகவேதான் இங்கே யோகியாயிருந்து உயிர்க்கு யோகத்தை செய்கின்றவனும் அந்த சொக்கநாதன் தான், போகியாயிருந்து சோமாஸ்கந்தராயிருந்து போகத்தை வழங்குவதும் சொக்கநாதன் தான் என்பது நாம் அறிய, இந்த பெருமான் அங்கே போயிருந்து அங்கே வேதத்தை அனுப்புகிறார். இப்பொழுது அந்த முன்னே மாணாக்கர் யார், கண்ணுவ முனிவர் போன்ற நல்ல தலை சிறந்த மாணாக்கர் இருக்கிறாங்க. பெருமானே குருநாதனாக இருந்து வேதத்துக்கு பொருள் சொல்லுகிறான், என்ன பொருள் சொல்லுகிறான் என்பதை பார்த்தேன். என்ன பொருள் சொல்லுகிறான் இங்கதான் பார்க்கும்போது ஒரு கருத்து, இவர் சொல்ற பொருளை பார்த்தோம்னு சொன்னா பக்கா சைவ சித்தாந்தமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அந்த நான்மறைகளும் இந்த மாதிரி சைவ சித்தாந்த உண்மைகளை கூறுகின்றனவா என்பதை பார்க்கணும். ஆனால் இங்க என்ன சொன்னார், அப்பா வேதங்கள் என்ன தெய்வமா சொல்லுது அப்படின்னு, ஆண்டவன் சில தத்துவ கூறுகளை தோற்றுவிக்கிறான் அப்படின்னு. என்ன இப்ப நல்ல சிவஞான சைவ சித்தாந்த வகுப்புல சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், வம்பே கிடையாது. ஒரு அமைப்புப்பா ஆன்ம தத்துவம்னு பேர், ஆன்ம தத்துவம்னு பேர். இன்னொரு தத்துவம் வித்யா தத்துவம்னு பேரு. இன்னொரு தத்துவம் சிவ தத்துவம்னு பேர் அப்படின்னு. உடனே சார் டைம் என்னாச்சுன்னு கேட்போம். ஏ பையன் கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிச்சுன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டா, இன்னைக்கு காலை கூட சொன்னேன், பையன் வந்து என்ன மணி ஆகுதுன்னு கேட்டாலே வாத்தியார் சரியா இல்லைன்னு அர்த்தம். ஆமா போர் அடிக்குதுன்னு அர்த்தம். அதனால பையன் வகுப்புல கேட்கும் போது மணி என்னாச்சுன்னு பக்கத்து பையனை கேட்கக்கூடாது, மணி ஆச்சாடா அப்படின்னு கேட்கணும். அப்பதான் நல்ல சேர்னு அர்த்தம். போய் காம நேரத்துல என்னடா மணி என்னடா ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சேர்மேன் சேர்மன் அல்ல என்று நான் சும்மா வெறிக்கா சொன்னேன். ஆகவே ஒண்ணுமில்லை, இது தெரியும் உங்களுக்கு, நான் நினைவுபடுத்துறதுக்காக சொல்றேன். இந்த ஆன்மா உயிர் கரையேறணும் அவ்வளவுதானே. இது கரையேறணும்னு சொன்னா என்ன பண்ணணும் என்று கேட்டா, இதுக்குரிய சூழலை கொடுக்கணும், சந்தர்ப்பம் கொடுக்கணும். இப்ப கூட என்ன சொல்றோம் சார், சாதாரணமா ஒண்ணும் தெரியாதவங்க எல்லாம் பெரிய நாளைக்கு ஐஏஎஸ் ஆவரணும் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஏன் ஐஏஎஸ் ஆ வர முடியலன்னு கேட்டா, அவனுக்கு தக்க சூழ்நிலை அமையல, சந்தர்ப்பத்தை கொடுக்கல நம்ம. அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையும் கிடைச்சதுன்னா ஐஏஎஸ் எல்லாரும் ஆகுவான் அப்படிங்கிறோம் இல்ல. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை கொடுப்பதுதான் சீக்குவல் டு தத்துவம் என்ற பெயர், வேற ஒண்ணும் இல்ல தத்துவம் பேர். அப்ப இந்த உயிரானது கரையேறணும், என்ன பண்ணணும்னு, என்ன வேணும்னு, இந்த உயிருக்கு துணையா ஒரு அஞ்சு பேர் முன்ன அனுப்புவோம் அப்படின்னா, என்ன முன்ன அனுப்பணும்னா, எது உடம்பு, அப்புறம் வாய், கண், மூக்கு, செவி, இந்த மாதிரி அஞ்சு பொருள் முதல்ல கொடுக்கணும். கொடுத்தாதான் இந்த சூழ்நிலையை கொடுத்தாதான் அவன் படிப்பான், ஐஏஎஸ் ஆகுவான். அப்ப இந்த அஞ்சு கொடுத்தோம், இந்த அஞ்சு கொடுத்தா போதுமா அப்படின்னாரு. இந்த ஐந்து நாளையும் பயன்படுத்தி என்ன செய்யணுங்கிறது தெரியணும்னுக்கு, அதுக்காக ஒரு அஞ்சு கொடுக்கணும்னா, அது என்னன்னாரு, இந்த உடம்புனால என்ன தொட்டு பாக்குறோம், கண்ணால என்ன பண்றோம், கண்ணால பார்வைய நோக்கிறோம், வாயினால சாப்பிடுறோம், மூக்குனால நுகர்றோம், காதுனால கேட்கிறோம், எனவே சுவை ஒளி ஊறு ஓசையின் ஆற்றம் என்று சொல்லுகின்ற அந்த ஐந்து பொறிகளால் அனுபவிக்கப்படுகின்ற அந்த புலனையும் கொடுக்கணும். அப்ப ஒரு அஞ்சு முன்ன கொடுத்தீங்க, இப்போ ஒரு அஞ்சு கொடுத்தீங்க, அஞ்சு அஞ்சும் பத்து. இப்போ சுவைக்கணும் அப்படின்னு சொன்னா, சார் எங்க சாப்பாடு, எல்லாம் அங்கதானுங்க ஸ்கூல்ல வச்சிருக்கிறோம், அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாப்பிட போனோம்னா என்ன வேணும், கால் வேணும், நடந்தா தானே போலாம், கால் சரி போய் உட்கார்ந்துட்டீங்க, என்ன வேணும், கை வேணும், இல்லைன்னா எங்க எடுத்து வைக்கணும், ஸ்பூனா இருந்தாலும் ஸ்பூன்ல போயில கிண்டணும், இங்க இருக்கிற சரக்கு போகணுமே, அப்ப கை வேணும். அப்புறம் கையில இருந்து எடுத்துட்டா மட்டும் போதுமா, வாய் வேணும் சார், வாய் அடாரா வாய் வேணும் ஐங்களா, சரி நல்ல சார் பியூர் நீங்க முந்திரி பருப்பு சரிக்கு சரிங்க சக்கரை பொங்கல், அதனால நான் வேற எதையும் பாக்கலீங்க, ஒரே தாக்கு தாக்கி சக்கரை பொங்கல் நெய்யும் அதையும் போட்டு முந்திரி பருப்பையும் சக்கரை பொங்கலையும் உள்ள தள்ளிட்டா என்ன ஆகிறது, ராத்திரி சார் அல்ல படுக்க போகும்போது எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டான், எதையும் நான் சொல்ல மாட்டேன் சிவசிவ, தண்ணி வசதி எல்லாம் அங்கேயே இருக்குங்களா, எல்லாம் அங்கேயே இருக்குன்னுட்டான் சிவசிவ, என்ன என்ன வேண்டி இருக்குது என்றால், ஆமா ஏதோ போடுறவங்க போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பாடு தாக்கிட்டோம்னு சொன்னா, எப்போ ஒரு தடவை எந்திரிக்கிறாள், ரெண்டு மூணு தடவை எந்திரிக்கிறீங்க அல்லவா, அது ரெண்டு வேலை செய்யுது, ஒன்னு சிறுநீர் கழிக்குது, ஒன்னு மலமா தள்ளுது, இந்த அஞ்சையும் சேருங்க, அஞ்சையும் சேருங்க, கை கால் வாய் எருவாய் கருவாய் இல்ல, இதுதான் தொழில் செய்வதற்கு, இந்த அஞ்சையும் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப நம்ம செயல் பண்ணோம்னா இன்னொரு தரம் சொல்லுங்க, முதல்ல இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி, ஆமா அதனால் அனுபவிக்கிற சுயவடி ஒரு ஓசை நாற்றம் அவ்வளவுதான். இப்ப அதை அனுபவிக்கணும்னா போகணும் வரணும், கையில எடுத்து சாப்பிடணும், போகணும் செரிக்கணும், எல்லாம் சிறுநீர் கழிக்கணும், அதுக்கு ஒரு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு, இது மூவஞ்சு பதினஞ்சு வச்சுக்கிட்டு முதல்ல உனக்கு இடம்னு ஒரு சார் அந்த ஸ்கூல்ல போடுறாங்கன்னு தெரியாதானே, நீ வந்து அங்க போய் சாப்பிடுவ, நீ முதல்ல இங்க இருக்கணும்னா எது வேணும், நம்ம தாங்கறதுக்கு எது வேணும், நிலம் வேணும், நிலமரத்தை தங்கிட்டா மட்டும் போதுமா, காத்து வேணும் சுவாசிக்கிறது, காத்து இல்லைன்னா போச்சு, காத்து வேணும், காத்து இருந்தா போதுமா சார், ரொம்ப டயர்டா இருக்கு, ஒட்டமல தண்ணி கொடுக்கல, தண்ணி வேணும், சரி இங்க போடுறதெல்லாம் சரிக்கணுமே, என்ன பண்றது போட்டது அப்படியே இருந்ததுன்னா, நெருப்பு வேணும், நாமெல்லாம் இயங்குவதற்கு வெளிய வேண்டிய இடைவெளி வேணும், வானவெளி, அப்ப என்னாச்சு, நிலம் நீர் தீ வழி வெளி அஞ்சு ஐம்பெரும் போதும், எத்தனை ஆச்சு, இருபது ஆச்சு, அப்ப இந்த இருபதும் இந்த ஆன்மாவை கொடுக்கணும், அதோடு கூட என்ன கொடுக்கணும்னாரு, இப்ப இந்த காபியை நான் சாப்பிடணும்னு சொன்னா மனசு என்ன பண்ணணும்? சாப்பிடணும்னு சொன்னா தானே செய்வோம். மனசு வேணும் அல்லவா? நினைக்க தெரிந்த மனமே அது வேணும். மறந்துடாதீங்க, மறக்க தெரியாதான்னு மறந்துடக்கூடாது. நினைக்க தெரிந்த மனமே நினைந்து கொண்டே இரு அப்படின்னு சொன்னா மனம். இந்த மனத்தினுடைய செயல் என்ன? செயல் என்ன? எல்லாம் நம்ம கிட்ட இருக்குது, எல்லாம் இருக்குது. சைவ சித்தாந்திகள் சொன்னதே அல்ல, சைவ சித்தாந்திகள் நம்ம கிட்ட இருக்கிறத வாங்கி ஏண்டா ராஜா நீ நடக்கிற, ஆமா மண்ணு வேணும் இருக்கு நிலம், நீ என்ன பண்ற சுவாசிக்கிற காத்து வேணும் காத்து, கொஞ்ச நேரம் போய் அடிப்படி என்ன பண்ற தண்ணி குடிக்கிற தண்ணி, உள்ள போட்டதெல்லாம் சரிக்கணுமே சரிக்கணும் நெருப்பு, நீ இயங்கறதுக்கு இடைவெளி வேணுமே வானம் இங்க மண் அப்படின்னு, ஒரே வானம் ஒரே பூமி அடாராளம் நடமாடுறோம், இதெல்லாம் கொடுத்த ஆண்டவன். அப்போ மனம் என்ன? மனம் நினைக்கணும் எந்த ஒன்றையும் நினைத்தா போதுமா? அப்புறம் அடுத்தது என்ன பண்ணும்னாரு? இந்த ஐயர் வரும், காப்பி இப்ப குடிக்கலாமா அப்புறம் குடிக்கலாமா, சூடா இருக்குமா ஆறி இருக்குமா, சாயந்தரம் குடிச்சா தூக்கம் வராது, இதுக்கு மாற்று வேற ஏதாவது இருக்கா, கேட்டால் தொல்லப்படுவாங்களே, இதையே குடிச்சிருவோமா நாம தொல்லப்படுவோம், இதை வேணான்னுமா அவங்க தொல்லப்படுவாங்க, வீட்டுக்காரங்க தொல்லப்படுவாங்க, ஆமா காப்பி சாப்பிட்ற பழக்கம் இல்லையா, அப்ப என்ன போன் விட்டாங்களா இதுங்களா என்ன ஏதாவது ஈடு கொடுத்து சொல்லணும். சரி அவங்களுக்காக நாம சாப்பிட்டோம் வச்சுங்க, நமக்கு தூக்கம் வராது, என்ன பண்றது? அதனால புத்தி வேலை செய்யுது, என்னது சாப்பிடலாமா வேணாமா, அது ஒரு முடிவுக்கு வரணும் இல்ல, சித்தம் ஒரு முடிவுக்கு வருது. என்ன சரிப்போ ஒன்னா பயக்கண்டு நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர்னு திருக்குறள் படிச்சிருக்கிறோம், தள்ளுடா உள்ள சித்தம், இந்த சித்தம் சொன்ன உடனே தள்ளுடா உள்ளேங்கும் போது என்ன பண்றது? எடுத்து வாயில கரகரன்னு உள்ள விடுது, இது ஆணவம். ஆணவம் என்னன்னு கேட்டா வெறும் செயல்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்ப மனம் புத்தி சித்தம் அகங்காரம், நினைப்பது மனம், அது வேண்டுமா வேண்டாமா என்பது ஆராய்வது புத்தி, அது ஒரு முடிவுக்கு வந்தது சித்தம், செயற்படுவது அகங்காரம். அதான் அகக்கருவி அகக்கருவின்னு நாலு சொன்னாங்க. முன்ன எத்தனை சொன்னோம்? இருபது. இது ஒரு நாலு சேர்த்தா இருபத்தி நாலு. இதுதான் சார் ஆன்ம தத்துவம். அது என்ன பொருள் கேட்டீங்கன்னா, இந்த உயிரானது கரையேறுவதற்கு ஏற்ற ஒரு சூழல் சூழலை உருவாக்குறோம். பையன் ஐஏஎஸ் வருதுன்னு சொன்னா, இந்த தம்பி உனக்காகிற செலவை முழுது நான் ஒத்துக்கிறேன் அவ்வளவுதானே, சரி நீ என்ன வேலை படிக்கும், உனக்கு என்ன வேணும்? எனக்கு தனியார வேணும், உள்ள என்ன வேணும்? ஃபேன் வேணுங்க, எப்பவும் வெளிச்சம் வேணுங்க, உள்ளேயே பாத்ரூம் அட்டாச்சு அதெல்லாம் வேணுங்க, எனக்கு ஏதாவது இரவுல வேணும்னா பால் வேணுங்க, நான் இங்க இருந்து நமக்கு நேர கல்லூரி போறதுக்கு அருமையா உனக்கு ப்ரெஷர் தரப்பா போட்டுக்கு, நூல்கள் மற்ற நோட்புக்கள் எல்லாம் நான் வாங்கி தரேன். இவ்வளவு சூழ்நிலை உருவாக்கி அவனுக்கு கொடுத்தாதான் நீங்க வந்து அவன் ஐஏஎஸ் இதை பார்ப்பீங்க. அது போல இந்த ஆன்மாவானது ஐஏஎஸ் ஆகிய வீட்டின்பத்துக்கு போகணும்னா என்ன பண்ணும்? இவ்வளவு சூழல் தர்றார் ஆண்டவன். நிலம் நீர்த்தி வழி வெளி வேணுங்கிற வச்சுக்கிட்டா கண்ணு, மெய்வாய் கண் மூக்கு செவி வேணுங்கிற வச்சுக்கிட்டா கண்ணு, கை கால் வாய் இந்த எருவாய் கருவாய் வேணுங்கிற வச்சுக்கிட்டா கண்ணு, இது சுவை ஒளி ஊர்வோசை நாட்டை அனுபவிக்கணுங்கிற அனுபவிப்படா கண்ணு, இதை நினைச்சு செயற்படுறதுக்கு இந்த மனம் புத்தி சித்த அகங்காரம் வேணுங்கிற வச்சுக்கிட்டா கண்ணு, போதுமில்ல என்ன? வணக்கம் நன்றி. அதான் ஆன்மதத்துவம், இது ஆன்மதத்துவம். அவங்க போட்டு அதுல வந்து அதுவும் வட சொல்ல போடுவோம் சொன்னே சுவை ஒளி உர என்னது சப்த சப்த பரிச ரசகந்தம் அப்படின்னு ஒண்ணு மணியாச்சுங்களான்னு கேட்டு போனோம் இல்லைங்களா, சப்தம்னா சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம். இந்த சைவ சித்தாந்தம் கொஞ்சம் போனா போனதுக்கு காரணம்னா அது பெரும்பாலான வட சொற்களால் ஆனது. இன்னொன்று இதெல்லாம் இப்ப படிக்கிறதா அறுபது தாண்டி ரிட்டையர்ட் ஆகி படிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் வேற வந்துட்டு நமக்கு. மூணாவது நாங்க படுத்துற பாடு என்ன? அது அப்படியே இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்டணும்னா எல்லாம் போடுது, கொஞ்சம் இறங்கி வந்து தொலைக்கணும். அதுதான் சார் ஆன்மதத்துவம். இதுல என்ன வழங்கல என்ன நமக்கு தேவையில்லாத சொல்லுங்க. ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னா அவனுக்கு தக்க சூழல் கொடுக்கணுங்கிறீங்க, அது போலத்தான் ஒரு ஆன்மா கரையேறணும்னா தக்க சூழல் கொடுக்க வேண்டிய தக்க சூழல் என்பதைத்தான் நாம் ஆன்ம தத்துவம் என்று சொல்லிட்டு. சரி இது கொடுத்தா போதுமா? பையனுக்கு ரூம் கொடுத்துட்டீங்க, தனியாரே வந்துடும், அருமையா ஃபேன் இருக்கு இது இருக்கு எல்லாம் இருக்குது. தம்பி உனக்கு எதுவும் பொழுதுபோக்காகணும்னா? எனக்கு பொழுதுபோக்கு இல்ல, சும்மா ஒரு டிவி இருக்கிட்டேன், நான் எப்போது ரொம்ப டயர்டா இருந்தா அப்படி கொஞ்சம் பார்த்துட்டேன், சரி டிவியும் தந்துடுறேன் இல்ல இவ்வளவு தந்துட்டா போதுமா? என்னது தம்பி நீ ஐஏஎஸ் வர்றது அப்புறம் இவ்வளவு தந்த பிறகு நாம என்ன பண்ணும்? இந்த பிறகு இவ்வளவு வசதியும் கொடுத்துருக்கிறேன், நீ கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கிறேன், அருமையான பல்கலைக்கழகம் சேர்ந்திருக்கிறேன், தமிழ் பேராசிரியர், ரொம்ப சிறந்த பேராசிரியர். கீழே இருக்கிறவங்களாம் ரொம்ப அருமையானவங்க. நாள் தவறாம போகணும், சொல்ற பாடத்தை கேட்கணும், அன்றைய பாடத்தை அன்னைக்கே படிக்கணும் அல்லவா. சில தெரியாமல் இருந்தா மறுநாள் பதிவு கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கணும், அதெல்லாம் செய்யணும். சரியா? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேசாம இருந்துட்டேன். அதுதான் வித்யாதத்துவம். வித்யாதத்துவம், வித்யாதத்துவம்னா இந்த உயிரானது இந்த சூழலை வைத்துக் கொண்டு வளர வேண்டிய தத்துவம். அது என்ன? ஏழு. முதல்ல காலம். அருமை காலம். ஆமா, காலம் அவகாசம் கொடுக்கணுமா? நீ எல்லாம் ரூம்ல எல்லாத்தையும் கொடுத்துருவே, அவன் நிக்க ஐஏஎஸ் ஆயிடுவான், கொடுத்த உடனே அவன் பிளஸ் டூ முடிச்சு வந்து பள்ளி கல்லூரியில போய் படிச்சு முதுகலை வரைக்கும் படிச்சு அதன் பிறகு அவன் வந்து உரிய தேர்வெல்லாம் எழுதி போய் எல்லாம் வந்து ஐஏஎஸ் ஆகுன. அதுக்கு முதல்ல என்ன வேணும்னாரு? ஐயா, இவ்வளவும் தந்தீர்கள், உனக்கு எனக்கு ஒரு 20 ஆண்டுகள் காலமும் கொடுங்கள்னு கேட்பான். ஆமா, அதான் காலம். சரி, காலம் கொடுத்தா போதுமா? நியதி. என்ன நியதினர்? அந்த காலம் முழுதும் பாட்டு திரைப்படம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டானா, டிவி திருப்பிட்டு இருந்துட்டானா, அதனால நியதி என்ன? ஐயா, காலை எழுந்த உடன் படிப்பு, பிறகு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. டைம் டேபிள் கண்ணு, நீ ஸ்கூல்ல போடல, அங்க டைம் டேபிள் போட்டா மட்டும் போதாது. நீ அறையில இருந்தாலும், அப்பா வீட்டுல இருந்தாலும், அல்ல சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து படிச்சாலும், வீட்டுல டைம் டேபிள் போட்டுக்கணும்டா அப்படின்னாரு. அது என்னங்க? காலை எழுந்த உடன் படிப்பு, அப்புறம் பாட்டு. என்ன பாட்டு? ஊர்ல இருக்கிற பாட்டுலாம் இல்ல. பிறகு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, உள்ளத்தை கனிவிக்கணும், பண்பாட்டுல குறையாம இருக்கணும். கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலையில சொன்ன காலையில இருந்து படிக்கிறேன், மத்தியானம் 5 வகுப்பு வாசியம் நடத்துறாங்க, உடனே நாளைய காலுக்கு வீட்டுக்கு வந்த உடனே காபி குடிச்சிட்டு உடனே படுக்காத, படிக்காத. மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. நியதி, நியதிங்கிற தத்துவம் என்ன? இந்த நெறியில் நான் வளருவேன் சொல்றது உண்டு. சொல்லிட்டு ஒரு பையன் அருமையா பல்கலைக்கழக தேர்வுல யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வேணும்னு சொன்ன, என்றவன் கல்லூரியில் சேர்கிறானோ அன்று, என்று பாடம் தொடங்கப்படுகிறதோ அன்று. 5 பேராசிரியர்கள் 5 வகுப்பு நடத்தின 5 மணி நேரம். இந்த 5 மணி நேரம் அவன் வீட்லயோ அல்லது தாய் வீட்லயோ உறவினர் வீட்லயோ படிக்கணும். 5 மணி நேரம் பாடம் கேட்டு 5 மணி நேரம் வீட்டுல படிக்கணும், 10 மணி நேரம் ஒதுக்கணும். இது குறைந்தது, மினிமம். தேர்வு நெருங்க நெருங்க 5-7 ஆகணும், 7-12 ஆகணும். இது மாதிரி ஒருத்தன் படிக்கிட்டு முதல் வகுப்பு தேடிட்டு வராதா? தேடிட்டு வராத. வினாத்தாள் வாங்கும் போது ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்கணும். என்ன சந்தேகம் தெரியுமா? ஒவ்வொரு உட்பிரிவிலும் ஒவ்வொன்னு விட்டுடுகன்னு இருக்குதே, எதை விடுறதுங்க? அதுலதான் தகராறு இருக்கணும். சிவசிவ சிவசிவ. என்ன வினாத்தாள் கொடுத்தோன்னு என்ன சந்தேகம் வரணும்? ஏதும் அறியேன் பராபரமே. இங்க தாய்மானார் வாக்கு அன்னைக்கு வேணாண்டா கண்ணு. வினாத்தாள் கொடுத்தா வர்றது சாயந்தரத்துல போய் தாய்மானார் வணங்கு. வினாத்தாள் கொடுத்தவனே ஏதும் அறியேன் பராபரமே. என்ன பண்ண? டி வச்சு திரைப்படம் போனா வந்துருமா? பாத்தியார கிண்டல் பண்ண கூப்பிடா, எப்படி வரும் என்று பாடம் தொடங்கிட்டோ அன்றே 5 மணி நேரம் அவங்க பாடம் கேட்டா 5 மணி நேரம் படிக்கணும். நாங்க படிச்சோம் சாமி, சத்தியம் இது. எங்க ஆசிரியர்லாம் இருக்கிறாங்க, இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கார் கோபாலயம் சொல்லுவா, பேர் கூட முழுதும் சொல்ல மாட்டார். சுந்தரமூர்த்தி சொல்லுவாரு. என்ன சுந்தரம், நலமா இருக்கியாப்பான்னு. இப்ப அப்படிதான் பேர் பண்ணி நான் டெல்லிக்கு பாய்ச்சாலும் தள்ளிக்கு பிள்ளைதானே, எங்க பேராசிரியர் பேராசிரி தானே, அதனால அவர் சொல்லுவோம். அது மாதிரி அப்படி படிக்கணும். தானா தேர் வழிவிட்டு வந்த நமக்கு என்னன்னு கேட்டினா, இந்த ரெண்டு மாதம் எப்ப தொலையும், ரிசல்ட் வருங்கிற பேச்சு இருக்குமே தவிர, செகண்ட் கிளாஸ் வருமா தேர்ட் கிளாஸ், அந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கிறதுன்னே தெரியப்படாது.